நிதிநிலை அறிக்கையின் முக்கிய அம்சங்களை பார்ப்போமே. முதலில் நம் மீது விதிக்கப்படும் வரிதான் கண்ணில் படுகிறது. மெடிக்கேரை அரசு தனியார் மயப்படுத்த பார்க்கிறதோ என்ற அச்சத்தின் நிமித்தம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அரசு தனது செல்வாக்கு சரிவை சந்தித்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த பின்னணியில் மெடிக்கேர் திட்டத்தை தாம் தனியார் வசம் ஒப்படைக்க எந்தவித திட்டமும் இல்லை, அதை வலுப்படுத்தவே நாம் முயற்சிக்கிறோம் என்பதை காட்ட அரசு இறங்கியுள்ளது. இதன் ஒரு வடிவாக ஒவ்வொருவர் மீதும் புதிய வரி விதிக்கப்படுகிறது. எப்படி என்றால், ஆண்டுக்கு 21,655 டாலருக்கு மேல் சம்பாதிக்கும் ஒவ்வொருவரும் மருத்துவ வரி என்று அழைக்கப்படுகின்ற மெடிக்கேர் லெவியாக கூடுதலாக 0.5% செலுத்த வேண்டும். தற்போது உள்ள மெடிக்கேர் லெவி 2% வரி July 1, 2019 2019 2.5% உயர்த்தப்படுகிறது. இந்த உயர்வினால் அரசுக்கு 4 ஆண்டுகளில் $8.2 பில்லியன் அதிகம் கிடைக்கும். சரி, இப்படி கிடைக்கும் அதிக நிதியை அரசு என்ன செய்ய போகிறது? மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய காப்பீட்டுத் திட்டம் என்று அழைக்கப்படுகின்ற நேஷனல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த தேசிய காப்பீட்டுத் திட்டத்திற்கு ஆண்டுக்கு $22 பில்லியன் நிதி தேவைப்படுகிறது. எனவே அரசு தற்போது நம் மீது விதிக்கும் புதிய வரி மூலம் கிடைக்கும் $8.2 பில்லியன் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய காப்பீட்டுத் திட்டத்திற்கு அரசு வழங்க உள்ளது. மட்டுமல்ல, சில மருந்துகளின் விலையை குறைக்கவும் அரசு முடிவு செய்துள்ளது. மருந்துகள் தயாரிப்பவருடன் தற்போது அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. எனவே சில மருந்துகளை மருந்து கடைகளில் வாங்க நாம் செலவிடும் தொகை இனி குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இதயம் சம்பந்தமான நோய், சில மனநோய் மருந்துகள் பார்மசூட்டிக்கல் பெனிஃபிட் ஸ்கீம் என்று அழைக்கப்படுகின்ற திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளன. எனவே பொதுமக்கள் சலுகை விலையில் சில மருந்துகளை இனி பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்க் பில் செய்ய மருத்துவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமானால், ஜிபி மெடிக்கு ஃப்ரீஸ் என்று அழைக்கப்படுகின்ற வைத்தியர்கள் மெடிக்கேரில் அறவிடும் கட்டண உயர்வு கட்டுப்பாடு July 1 முதல் தளர்த்தப்படுகிறது. எனவே மேலும் பல மருத்துவர்கள் கூடுதலாக கட்டணம் வசூலிக்காமல் பல்க் பில் என்று அழைக்கப்படுகின்ற முறையில் நோயாளிகளை பார்க்க அரசு மருத்துவர்களுக்கு அதிக நிதி உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது. மெடிக்கல் அசோசியேஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஆஸ்திரேலிய மருத்துவ சங்கத்தின் தலைவர் மைக்கேல் கேனன் அரசின் அறிவிப்பை இப்படி வரவேற்றார்.
This means that we will not see patients thinking twice before visiting doctors, and we will see tremendous value that comes from these modest investments that the government's making. So many health problems can be fixed by GPs, other specialists, preventing hospital admissions. There are some smart investments in this increased spending.
அடுத்ததாக கல்வியை பார்ப்போமே. குடும்பங்களின் முக்கிய செலவுகளில் ஒன்று குழந்தைகளின் கல்வி இல்லையா? நாட்டில் உள்ள பெரும்பாலான பள்ளிக்கூடங்களுக்கு அதிக நிதி உதவி கிடைக்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. கூடுதல் நிதி தொகையாக $18.6 பில்லியன் அடுத்த 10 ஆண்டுகளில் பாடசாலைகளுக்கு வழங்கப்பட உள்ளன. அதே வேளையில் பல்கலைக்கழக கட்டணம் உயர்த்தப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்கான பாடநெறிக்கான கட்டணம் $2,000 முதல் $3,600 வரை உயர்த்தப்படுகிறது. அடுத்த ஆண்டு கல்வி கட்டணம் 1.8% 2022 7.5% என்று கல்வி கட்டணம் அதிகரிக்க உள்ளது. எனவே சாதாரண 4 ஆண்டு பட்டப்படிப்புக்கு ஒருவர் அதிகபட்சமாக $50,000 வரை செலுத்த வேண்டி வரும். 6 ஆண்டு மருத்துவ பட்டப்படிப்பு என்றால் அதிகபட்சமாக $75,000 வரை அவர் செலுத்த வேண்டி வரும். அடுத்து கல்வி கடன். ஒருவர் ஹெக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அரசிடமிருந்து பெற்ற கல்வி கடனை திருப்பி செலுத்த ஆரம்பிக்க வேண்டிய வருமான அளவு குறைக்கப்படுகிறது. தற்போது ஒருவர் $55,000 மேல் சம்பாதிக்கும் போது மட்டுமே அவர் கல்வி கடனை திரும்ப செலுத்த வேண்டும். ஆனால் அடுத்த ஆண்டு July 1 முதல் ஒருவர் $42,000 வருமானம் பெற ஆரம்பித்த உடனேயே ஹெக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கல்வி கடனை அவர் திரும்ப செலுத்த துவங்க வேண்டும். அடுத்ததாக முதியவர்கள். பொதுவாகவே பொருளாதார வலிமை கொண்ட முதியவர்கள் பலர் ரிட்டையரீஸ், லிபரல் கட்சிக்கு வாக்களிக்கின்றவர்கள் என்று சொல்வார்கள். இவர்களின் ஒட்டுமொத்த வெறுப்பை கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் சம்பாதித்த அரசு இந்த முறை அந்த கசப்பை போக்க இனிப்பை வழங்கியுள்ளது. எப்படி என்றால், இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சொத்துக்களின் அடிப்படையில் ஓய்வூதியம் பெறும் சலுகையை இழந்த முதியவர்களுக்கு அந்த சலுகை தற்போது வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. மட்டுமல்ல, பென்ஷன் பெறும் அவர்களுக்கு மின் கட்டண உயர்வை சமாளிக்க இந்த ஆண்டு மட்டுமே $75 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட உள்ளது. அடுத்ததாக வீட்டு விலை ஏற்றம். புதியவர்கள் வீடு வாங்குவது குதிரை கொம்பு என்ற நிலை எழுந்திருப்பதை அடுத்து வீடுகளின் விலையை எப்படி கட்டுப்படுத்துவது என்று ஆராய்ந்திருக்கும் அரசு பல திட்டங்களை அறிவித்துள்ளது. பெரிய வீடுகளில் வாழ்கின்ற முதியவர்கள் அந்த வீடுகளை விற்றுவிட்டு சிறிய வீடுகளில் குடியேற அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் 65 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் தான் வசிக்கின்ற வீட்டை விற்று வேறு இடம் செல்லும்போது $300,000 சூப்பர் அனிவேஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஓய்வூதிய திட்டத்தில் அவர் சேர்க்கலாம் என்று அரசு அனுமதி தருகிறது. இதன் மூலம் அவர்கள் அதிக பயன்பெறுவர் என்று அரசு அறிவித்துள்ளது. மேலும் ஒருவர் வீடு வாங்குவதற்காக அவர் வருமானம் ஈட்டும் போது அவர் சூப்பர் அனிவேஷன் என்னும் ஓய்வூதிய திட்டத்தில் மேலதிக பணத்தை சேமிக்கலாம். ஆனால் அவர் சேமிக்கக்கூடிய தொகை ஆண்டிற்கு அதிகபட்சமாக $15,000 இருக்க முடியும், அல்லது மொத்தமாக $30,000 என்று மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. மிக முக்கியமானது குடியேற்றவாசிகள் மற்றும் அகதிகள். இனிமேல் ஒருவர் நாட்டில் குறைந்தது 15 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கவில்லை என்றால் அவர் வயது முதிர்ந்தோருக்கான பென்ஷன் அல்லது தீராத நோயில் உள்ளவர் எனும் டிசபிலிட்டி சப்போர்ட் பென்ஷன் பெற தகுதி பெற முடியாது. இந்த கட்டுப்பாடு அடுத்த ஆண்டு July 1st நடைமுறைக்கு வருகிறது. இந்த கடுமையான கட்டுப்பாட்டை எத்தனை கம்யூனிட்டிஸ் கவுன்சில்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அமைப்பின் தலைவர் ஜோ கபுட்டோ மிக கொடூரம் என்று வர்ணிக்கிறார்.
In terms of the measures will impact most vulnerable on Australia's migrants, including those who have worked in low wages occupation, you know, carers, refugees and migrants who arrived in Australia in older age and in their careers. And the cost-saving measure is callous and it's targeting some of Australia's most vulnerable people.
மேலும் நிரந்தரமாக ஆஸ்திரேலியாவில் வாழும் உரிமை என்று அழைக்கப்படுகின்ற பெர்மனன்ட் ரெசிடென்சி விசாவில் வந்தவர்கள் உள்ளவர்கள் பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்க வேண்டுமானால் அவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் செலுத்தும் கல்வி கட்டணம் போன்று முழு கட்டணமும் செலுத்த வேண்டும் என்று அரசு அறிவித்துள்ளது. தற்போது பல்கலைக்கழகங்களின் படிப்பு செலவிற்கு அரசு மானியம் அல்லது நிதி உதவி செய்கிறது. ஆனால் நாட்டில் குடியுரிமை பெற்றவர்களுக்கு மட்டுமே அரசு அவர்களின் கல்வி கட்டண சலுகை வழங்கும் என்றும் நிரந்தரமாக ஆஸ்திரேலியாவில் வாழும் உரிமை எனப்படும் பெர்மனன்ட் ரெசிடென்சி பெற்று இங்கு வாழ்கின்றவர்கள் அவர்களுக்கான முழு கல்வி கட்டணத்தை அவர்களே செலுத்த வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிமுறை நியூசிலாந்து குடியுரிமை பெற்று ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றவர்களுக்கும் பொருந்தும் என்று அரசு அறிவித்துள்ளது. மேலும் படகு வழி வந்து தங்களது விசா நிலைமை என்ன என்று அவ்வப்போது குடிவரவுத்துறையை அணுகாமல் இருக்கின்றவர்களுக்கான சென்ட்ரல் லிங்க் நிதியுதவி மற்றும் வீட்டு வாடகை உதவிகளை ரத்து செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. ஆனாலும் இவர்களுக்கு உடல் நலம் சார்ந்த மருத்துவ உதவிகள் கிடைக்கும் என்று அரசு சொல்கிறது. இதன் மூலம் 2,000-க்கும் அதிகமான புகலிடம் கோருவோர் அல்லது அகதிகள் பாதிக்கப்படுவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புகலிடம் கோருவோருக்கான புதிய கட்டுப்பாடு மூலம் அரசுக்கு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் $50 மில்லியன் நிதி சேமிக்க இயலும் என்று கணக்கிடப்படுகிறது. நீங்களே இப்படியான வரவு செலவு திட்டம் குறித்த பல விரிவான தகவலுக்கு நீங்கள் நமது இணையதளத்திற்கு செல்லுங்கள். www.sbs.com.au/tamil அல்லது நமது Facebook facebook.com/sbs tamil.